لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال تعالى: وإنك لعلى خلق عظيم. கணியத்துக்குரிய என் மார்க்க சகோதரர்களே, சகோதரிகளே, காலையில் நடந்த இஸ்லாமிய கல்வி வகுப்பில் நம்முடைய சகோதரிகள் ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய பதில்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போது இன்றைய மகரிப் தொழுகைக்கு பின் உண்டான அமர்விலே நிகரற்ற பண்பாளரின் கருணையும் சகிப்புத்தன்மையும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு மிக விரிவான தலைப்புதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய குணங்களை பற்றி பேசுவதென்றால், காலங்கள் எத்துணை கடந்தாலும் அதற்குரிய சரியான ஒரு விளக்கத்தை நாம் சொல்லி முடித்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. காரணம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகளின் சிகரமாக திகழ்ந்தார்கள். அவர்களது வாழ்க்கை அனைத்துமே நற்பண்புகளுக்கு உதாரணமாக இருந்தது. அவர்களது சொல், செயல், அவர்களுடைய எல்லா விதமான அமைதியும் அசைவும் நமக்கு அதிலே மிகப்பெரிய அழகிய படிப்பினை இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுவின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. முழு ரசூலுல்லாஹிலே அவர்களது சொல், செயல், காலை மாலை இரவு பகல், அவர்கள் உள்ளூரிலே தங்கியிருப்பது, வெளியூருக்கு செல்லுவது, ஜிஹாதுக்கு செல்லுவது, அழைப்பு பணி, அவர்களுடைய வணக்க வழிபாடு, இப்படி அனைத்துமே உங்களுக்கு முன்மாதிரி தான் என்று அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லது அவர்களுடைய பண்புகளிலிருந்து ஒன்றை பற்றி ஒரு சுருக்கமான நேரத்திலே நாம் முழுமையாக கேட்க முடியுமா, பேச முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இருந்தாலும் அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் பேசுகிறோம், கேட்கிறோம், அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தூய்மையான பண்புகளில் நாம் அவர்களை நம்மால் முடிந்த அளவு பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நாம் அவர்களை நேசிப்பதற்குண்டான அடையாளம். அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனம். இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்றேன். காலையில நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது சூரத்து தலாக் என்று சொல்லி ரெண்டு சம்பவத்தை சொல்லிட்டேன். அது சூரத்து தஹ்ரீம், அதற்கு அடுத்த அத்தியாயம், சூரத்து தலாக்குக்கு அடுத்த அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவில் 21வது அத்தியாயத்திலே 107வது வசனத்திலே சொல்கின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் அனுப்பவில்லை, மாறாக அகிலத்தார் அனைவருக்கும் ஒரு கருணையாகவே தவிர. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கருணையின் மொத்த வடிவமாக சொல்லுகின்றான். கருணையாளர் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் ரஹ்மத் கருணையாகவே தவிர நாம் உம்மை அனுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டது மனிதர்களுக்கு மட்டும் ரஹ்மத் அல்ல, ஜின்களுக்கு ரஹ்மத். மனிதர்கள் ஜின்களை தவிர இந்த அகிலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அவர்களிலே ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்த காரணத்தால் தான் அவன் சொல்லுகின்றான், அகிலத்தார் அனைவருக்கும் அற்புடையாக ரஹ்மத்தாக கருணையாக நபியே உங்களை நாம் அனுப்பினோம். அல்லாஹ் தஆலா இதே கருத்தை நம்பிக்கையாளர்களை பார்த்து விசேஷமாக சொல்லும் பொழுது சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனத்திலே சொல்லுகின்றார், عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله. الله أكبر. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு வந்துவிட்டார் உங்களிலிருந்தே ஒரு தூதர். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மறுப்பை சொல்லுகின்றார். யார் நபியை மனிதராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுப்பு சொல்லுகின்றார். சில ஆன்மீகவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள், தரீக்காவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள், தங்களை சூஃபிகள் என்று சொல்பவர்கள் ரசூலுல்லாவை பஷர் மனிதராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர்களை மனிதர் என்று சொல்லுவது அவர்களை இழிவுபடுத்துவது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் எந்த ஒரு தன்மையை கொண்டு அவர்களை புகழ்கிறானோ அந்த தன்மையை சொல்லுவது அவர்களை இழிவுபடுத்துவது என்று சொல்கிறார்களே, இவர்கள் எதை மறுக்கிறார்கள்? குர்ஆனை மறுக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது உங்களிலிருந்து, மின் அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய இனத்திலிருந்து, உங்களுடைய ஆத்மாக்களிலிருந்து, உங்களிலிருந்து உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறு என்றால் அப்ப எல்லா மனிதர்களும் நூறு என்று ஆகிவிடும்? இல்லை. அல்லாஹு தஆலா நம்மை எப்படி பஷராக படைத்தானோ அப்படித்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே பஷர் மனித இனத்திலிருந்தே தேர்வு செய்கிறான். பல இடங்களிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு இதை தெளிவுபடுத்துகின்றார்கள். சூரா கஹ்ஃபினுடைய கடைசி வரிகளிலே குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான். இந்த ஆன்மீகவாதிகள் என்று சூஃபிசம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் எப்படி குர்ஆனுக்கு மிக மோசமான விளக்கம் தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல இன்னமா இது ஒரே வார்த்தை அரபியிலே, இன்னமா கலிமத்துல் ஹசர். இவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு புதுமையான விளக்கத்தை சொல்கின்றார்கள். இன்ன தனி மா தனி, நான் உங்களை போன்று ஒரு மனிதன் இல்லை என்று அதற்கு அர்த்தம் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்படிப்பட்ட வழிகேடு பாருங்கள். ஹே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்துவிட்டார். அவருடைய தன்மை என்ன? உங்களுடைய கஷ்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு எது சிரமமோ அது அவருக்கு கடுமையாக இருக்கும். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நம்பர் 1. இரண்டாவது, ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உடையவர், உங்களுடைய நலனின் மீது பேராசை உடையவர். பில் முஃமினீன் ரவூஃப் ரஹீம், நம்பிக்கையாளர்களுடன் கருணையாக பாசமாக நடந்து கொள்பவர். இந்த நான்கு தன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நம்முடைய நபிக்கு சொல்லுகின்றார், நமது நபியை வர்ணிக்கின்றார். நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய தன்மை உடையவர்கள்?
நமக்கு எது சிரமமோ அது அவர்களுக்கு கடுமையாக இருக்கும், அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவேதான் பல ஹதீஸுகளிலே நீங்கள் பார்க்கலாம், எனது உம்மத்திற்கு நான் சிரமம் கொடுக்க கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு நான் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. அப்படி சிரமம் கொடுப்பதாக இருந்திருந்தால் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன். எனது உம்மத்திற்கு சிரமம் கொடுக்க கூடாது என்பதற்காகவே இரவு தொழுகையை நான் அவர்கள் மீது கடமையாக்கவில்லை. இப்படி எத்தனையோ விஷயங்களை நம் மீது கருணை கொண்டு அதை செய்யாமல் விட்டுவிட்டால் குற்றவாளிகளாக எனது உம்மத்தை ஆகிவிடுமே என்ற ஒரு கருணையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடமையாக்காமல் விட்டார்கள். நமக்கு சிரமம் எதுவோ அது அவர்களுக்கு கடுமையாக இருக்கும். நம் மீது முழுமையான பாசம் உள்ளவர்கள் ஹதீஸுன அழைக்கும் நம்முடைய உறவினர்கள், அல்லது இன்னும் சொல்ல போனால் நீங்களும் நாமும் நம்மீது ஒவ்வொரு நம்மீதே ஒவ்வொருவரும் தன்னை நேசிப்பதை விட நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசித்தார்கள். நான் என் மீது வைத்திருக்கும் பிரியத்தை விட நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் பிரியத்தை விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது வைத்திருந்த பிரியம் அதிகம். அல்லாஹ் சொல்கின்றார், ஹரீசுன அலைக்கும், உங்கள் மீது பேராசை உள்ளவர், பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், நம்பிக்கையாளர்களுக்கு கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். யாருக்கு அல்லாஹ் இந்த தன்மைகளை கொண்டு வர்ணித்தானோ அவருடைய கருணையை நாம் அளக்க முடியுமா? அவருடைய அந்த கருணையின் மதிப்பை நாம் உணர முடியுமா? யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட இந்த பண்பு எந்த தரத்தில் அவர்களது உள்ளத்தில் இருந்திருக்கும் என்றால் அல்லாஹு தஆலா இந்த புகழ்ச்சியை அவனுடைய புத்தகத்திலே அவனுடைய நபியை பற்றி சொல்லுகின்றார். இதற்கு சாதாரணமாக பல சரித்திரங்களை, பல வரலாறுகளை, பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு செய்தியும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நபியை பற்றி, இவர்களுடைய இந்த இரக்க பண்பை பற்றி, கருணையை பற்றி பள்ளிவாசலுக்குள்ளே நீங்களும் நானும் பேசிக் கொண்டால் போதாது. இந்த நபியுடைய கருணையை தெரியாமல், இந்த நபியுடைய அன்பை தெரியாமல், இந்த நபியுடைய இரக்கத்தை தெரியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மாற்று மத மக்கள் இருக்கிறார்களே, நீங்களும் நானும் இந்த அழைப்பு பணியை அவர்களுக்கு செய்யாத காரணத்தால், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தாத காரணத்தால் நபியை ஒரு தீவிரவாதியாக கற்பனை செய்கிறார்களே, குற்றவாளி யார்? யார் குற்றவாளி? நீங்களும் நானும் குற்றவாளி. இன்று ஒருவன் முஹம்மது நபியை கேவலமாக பேசுகிறான் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தன்மை அல்லாத தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான் என்று சொன்னால் குற்றம் யார் மீது? நாம் நமது நபியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோமா? அல்லாஹ் சொல்கின்றான், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உலக மக்கள் எல்லோருக்கும் தூதராக நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள் என்று. யார் பொறுப்பு? அந்த தூதுத்துவத்தை, அந்த தூதுத்துவத்தினுடைய தூதரை எடுத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை யார் மீது? ஆனால் அன்பிற்குரியவர்களே, நம்மை போன்று இந்த கடமையிலே மோசடி செய்த சமுதாயம் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களை பற்றி கேவலமாக பேசினால், உங்களை பற்றி தரக்குறைவாக பேசினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவதூறு வழக்கு, மானநஷ்டஈடு வழக்கு, சண்டை, சச்சரவு எல்லாவற்றுக்கும் தயாராகிவிடுகிறோம். ஆனால் ரசூலை பற்றி ஒவ்வொருவரும் தங்களது கற்பனைக்கு ஏற்ப எண்ணிக்கொண்டே போகிறார்கள், சொல்லிக்கொண்டே போகிறார்கள். நமக்கு எந்த விதமான உணர்வும் உணர்ச்சியுமே இல்லை. என்ன அர்த்தம் அதற்கு? நம்முடைய ஈமானிய உணர்வு செத்துவிட்டது என்பதுதான் அதற்கு பொருள். அதை பற்றி உண்டான உணர்வு உள்ளத்திலே உணர்ச்சி வரவில்லை என்றால் அதற்காக ஒரு உழைப்பை உங்களால் முடிந்த அளவு, என்னால் முடிந்த அளவு, யாருக்கு எவ்வளவு முடியுமோ, அல்லாஹ் அதற்கு மேல் சிரமப்படுத்தவில்லை. உங்களால் முடிந்த அளவு இந்த தூதரை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா? அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு சொன்னீர்களா? இதுதான் அல்லாஹுடைய கேள்வி. அவர்கள் இப்படி ரசூலுல்லாவை புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஒரு தீவிரவாதியாகவோ, அவர்களை ஒரு பயங்கரமான குணம் படைத்தவராகவோ பிரகடனப்படுத்தினால் அப்போது இந்த மக்கள் கொதிக்கின்றார்களே. அந்த மக்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? இந்த நபியை அறிமுகப்படுத்துவதற்கு ஏன் தயங்கினார்கள்? இந்த நபியுடைய பெருமையை, இந்த நபியுடைய கண்ணியத்தை, இந்த நபியுடைய அழகிய பண்புகளை மேடை போட்டு மக்களுக்கு சொல்வதற்கு ஏன் தயங்கினார்கள்? விட்டது காரணம், விட்டதால் ஏற்பட்ட இந்த பாதிப்பினுடைய குற்றம் யார் மீது? யார் இதை செய்யவில்லையோ, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, குற்றவாளிகள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்குண்டான நிவாரணை நிவர்த்தியை நாம் செய்தாக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால், தன்னலத்தை பேணாமல், அதாவது தன்னுடைய இன்பம், தன்னுடைய சுகம், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனது சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு மறுமையிலே ஈடேற்றம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ் வைத்திருந்த கருணை, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த அந்த இரக்கம், எல்லா தூதர்களும் தங்களது உம்மத்தின் மீது காட்டிய இரக்கத்தை விட மிகைத்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவ்ஃப் இப்னு மாலிக் அஷ்ஷஈ ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒரு போருக்கு சென்று திரும்ப வரும் பொழுது மக்கள் எல்லாம் இரவில் ஒரு இடத்திலே தங்கி இருக்கின்றார்கள். கடுமையான குளிர் காற்று வீசுகிறது. மக்கள் எல்லாம் தங்களது நிலைமையை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒவ்வொருவரும் கிடைத்ததை கொண்டு போற்றிக்கொண்டு தரையுடனே ஒட்டி அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்தால் என்ன நடக்கும் என்று தெரிய முடியவில்லை. இந்த நேரத்தில் அவுஸ் இப்னு மாலிக் அஷ்ஷஈ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கவலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ தெரியவில்லையே என்று ரசூலுல்லாஹ்வின் மீது கவலை கொண்டு ரசூலுல்லாஹ்வை தேட ஆரம்பித்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகும்து அதஹல்லலு الناس ஹத்த துஃஃஅத்து இலா மர்ஜி ரசூலில்லாஹ் ஃஇதா ஹுவ லைஸ ஃபீ. ஒவ்வொருவரா தேடி கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த விரிப்புக்கு வந்து பார்த்தால் அங்கே ரசூலுல்லாஹ்வை காணவில்லை. ஃபவக்அது யதி அலல் ஃபிராஷ் ஃஇதா ஹுவ பாரித். அங்கே விரிப்பில் கை வைத்து பார்க்கிறார்கள், விரிப்பு குளிர்ந்திருக்கிறது. படுத்து, அதாவது ஒருவர் படுத்திருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த விரிப்பு சூடா இருக்கும். உட்கார்ந்து எந்திரிச்ச உடனே சூடு இருக்குமா இல்லையா? ஆனா பாக்குறாங்க விரிப்பு ரொம்ப சின்ன கூலா இருக்கு. அப்ப ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். என்ன நடந்தது அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு தெரியல. ஃபஹரஜ்து அதஹல்லலு الناس واقول انا لله وانا اليه راجعون ذُهِب برسول الله صلى الله عليه وسلم. பயன் தாங்கள சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆகிவிட்டது என்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் துஆ ஓதுறாங்க. இதுதான் அந்த சஹாபாக்கள் நபியின் மீது வைத்திருந்த பண்பு. இதே போல இன்னொரு சம்பவத்தை நீங்க படிச்சிருக்கலாம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். ரசூலுல்லாஹி காணவில்லை என்று தேடி தேடி கடைசியில ஒரு தோட்டத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த தோட்டத்துக்கு சுத்தி சுத்தி பார்த்தா வழி ஒண்ணுதான் இருக்குது, வழியும் பூட்டி இருக்குது. கடைசியில தண்ணி போறதுக்கு உண்டான அந்த சின்ன சாளரத்தின் வழியாக ஒரு ஓனாய் சாளம் எப்படி தனது பொந்திலே தனது உடம்பை நெளித்துக் கொண்டு சுருக்கி கொண்டு போகுமோ அந்த மாதிரி அந்த பொந்துக்குள்ளே சென்று தோட்டத்திற்கு நுழைகிறார் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி. இதாங்க சஹாபாக்களுடைய அன்பு அந்த ரசூலின் மீது. அந்த மாதிரி தேடி தேடி ஹத்தா ஹரஸ்து மினல் அஸ்கரி குல்லி, அந்த ராணுவ பட்டாளத்தின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். فنظرت سوادا فرميت بحجر فمضيت الى السواد فاذا معاذ بن جبل وابو عبيده واذا بين ايدينا صوت كدوي الرحاب حين يصيبها الريح فقال بعضنا لبعض يا قوم اثبتوا حتى تصبحوا او ياتيكم رسول الله صلى الله عليه وسلم فلبثنا ما شاء الله
ثم نادى أثم معاذ وأبو عبيدة وعوف فقلنا أي نعم فأقبل إلينا فخرج نمشي معه فخرجنا نمشي معه لا نسأله عن شيء ولا نخبره بشيء فقعد على فراشه فقال ما تدروني ما خيرني بي ربي الليلة فقلنا الله ورسوله أعلم قال فإنه خيرني ربي بين أن يدخل نصف أمتي الجنة وبين الشفاعة فاخترت الشفاعة قلنا يا رسول الله ادع الله أن يجعلنا من أهلها قال هي لكل مسلم
الله أكبر அவுஃப் இப்னு மாலிக் தேடி சென்று கூடாரத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அங்கே பார்த்தால் இருட்டிலே ஒரு கரிய உருவம் அப்படியா அசைவதை பார்க்கிறார்கள். ஒரு கல் எடுத்து எறிகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், யார் அங்கே? இதே எண்ணத்திலே அல்லாஹ்வின் தூதரை தேடி அங்கே அபு உபைதாவும் முஆத் இப்னு ஜபலும் சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை அவர்களுடைய விருப்பிலே பார்க்காத காரணத்தால் ரசூலுல்லாஹ்விற்கு என்ன ஆகிவிட்டது என்று அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன், நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் புகழப்பட்ட அபு உபைதா அங்கே ரசூலை தேடிக்கொண்டு நிற்கிறார். முஆத் யாரை பார்த்து முஆதே அல்லாஹ்விற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களோ அந்த முஆத் ரசூலை தேடி அங்கே நிற்கிறார். முஆதை பார்த்து சொன்னார்கள், கடைசி காலத்திலே முஆத் உன்னை நான் யமனுக்கு கவர்னராக அனுப்புகின்றேன், எப்படி இருக்கும் அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். முஆதே நீ யமனை நோக்கி செல்கிறாய், அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் இந்த பள்ளியில் நீ என்னை பார்க்க மாட்டாய், எனது கபருக்கு அருகில் நீ செல்லலாம். எப்படி இருக்கும் அந்த செய்தி? முஆத் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய பாசத்தையும் பண்பையும் தான் அந்த சமுதாயத்தின் உள்ளத்திலே வளர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அவுஃப் இப்னு மாலிக் செல்கிறார். ஆனால் அங்கே பார்த்தால் அவருக்கு முன்பதாகவே அபு உபைதாவும் முஆதும் இருக்கிறார்கள். என்ன செய்யறது? யா கௌம், மக்களே எங்கேயும் போவாதீங்க, இங்கேயே இருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் வரும் வரை. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி தங்கி இருக்கிறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து வருகிறார்கள், அழைக்கிறார்கள். அஸ்மா அபா உபைதா, அங்கே அபு உபைதா இருக்கிறாரா? அங்கே முஆத் இருக்கிறாரா? அங்கே அவுஃப் இருக்கிறாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த பேச்சுவார்த்தை, அந்த குரலுடைய சப்தம், அந்த தொனி யாருடைய குரல் என்பதை தெரிந்து கொண்டு சொல்கிறார்கள். அபு உபைதாவா, முஆதா, அவுஃபா? சொல்கிறார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த மூன்று பேரும் போறாங்க. தங்களுடைய அந்த உணர்வை அடக்கிக் கொண்டு எப்படி ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, என்ன விஷயத்தை கொண்டு பேசி ஆரம்பிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதியாக செல்கின்றார்கள். இந்த மூன்று சஹாபாக்களும் அமைதியாக செல்கின்றார்கள். அவர்களிடத்தில் நாங்களும் எதையும் கேட்கவில்லை, அவர்களும் எங்களுக்கு எதையும் சொல்லவில்லை. ரெண்டு பேரும் இப்படியே போறோம். எங்களுடைய நிலைமை என்ன என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்லவில்லை. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைத்துக் கொண்டு நேராக அவர்களுக்கு என்று எங்கே விருப்பு போடப்பட்டிருந்ததோ அந்த இடத்திலே சென்று அமர்கிறார்கள். சுற்றி தோழர்களும் அமர்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அத்தத்ரூன மா ஹய்யரனி ரப்பி அல்லைலா, இன்றைய இரவு என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த சலுகை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுகின்றார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள். சஹாபாக்களுடைய பண்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கேட்டால் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்று தங்களது அறிவுக்கு போட்டி போட மாட்டார்கள். அல்லாஹுவிற்கு தெரியும், அல்லாஹுடைய தூதருக்கு தெரியும் என்று சொல்லிவிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு சலுகை கொடுத்தான், ஒன்று உங்களுடைய உம்மத்துடைய சம பாதி சொர்க்கம் செல்லுவது, அல்லது உங்களுக்கு ஷஃபாஆ என்ற அந்த சிபாரிசிற்குண்டான தகுதியை, அந்த உரிமையை வழங்குவது. இதுல ரெண்டுல உங்களுக்கு எது வேணும்? ஒன்று உம்மத்துடைய சம பாதி சொர்க்கத்துக்கு போறது, மற்றொன்று ஷஃபாஅத்துடைய ஹக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்தர்து ஷஃபாஆ, நான் எதை தேர்ந்தெடுத்தேன்? சிபாரிசை ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, ஹதீஸ் ஹதீஸ் என்று பேசிக்கொண்டு ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய சமுதாயமே, இந்த ஹதீஸுகள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் அவங்க? சாதாரண அடிமட்ட சஹாபாக்களா? யார் அவங்க? அபு உபைதா, முஆத், அவுஸ் இப்னு மாலிக் அல்அஷ்ஜஈ. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உதுஉ அல்லாஹ் அன் யஜ்அலனா மின் அஹ்லிஹா, அந்த சிபாரிசிற்கு தகுதியானவர்களில் எங்களையும் அல்லாஹ் ஆக்குவதற்கு நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹிய லிகுல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லிமுக்கும் இந்த சலுகை கிடைக்கும். என்னுடைய ஷஃபாஅ எல்லா முஸ்லிமுக்கும் கிடைக்கும். இன்றைக்கு குரானுக்கு விரைவுரை என்ற பெயரில் எழுதுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாவுடைய ஷஃபாஅத்தை கேட்கக்கூடாது. ரசூலுல்லாவுடைய ஷஃபாஅத்து இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசிப்பதுதான் முஸ்லிமுடைய முஸ்லிமுக்கு தகுதியானது என்பதாக. இந்த ஹதீஸ் கண்ணுக்கு படவில்லையா? இது ஹதீஸ் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மூன்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்களே, யா ரசூலல்லாஹ், அந்த சிபாரிசிற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டியதானே. சிபாரிசெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நீங்க உங்க அமலை கொண்டு முயற்சி பண்ணி சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாருங்க சொல்லி. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் இல்லாமல் நாளை மறுமையிலே கேள்வியை அல்லாஹ் ஆரம்பிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் இல்லாமல் ஹிசாப் கேள்விகளுக்கு ஆரம்பமாகாது. ஆதமிடத்திலே மக்கள் செல்லுவார்கள், ஆதம் மறுத்து விடுவார், என்னால் முடியாது, நூஹிடத்திலே செல்லுங்கள். நூஹிடத்திலே செல்லுவார்கள், நூஹு மறுத்து விடுவார், என்னால் முடியாது, இப்ராஹிமிடத்திலே செல்லுங்கள். இப்ராஹிமிடத்திலே செல்லுவார்கள், இப்ராஹிம் மறுத்து விடுவார், என்னால் முடியாது, மூசாவிடம் செல்லுங்கள். மூசா மறுத்து விடுவார், என்னால் முடியாது, ஈசாவிடம் செல்லுங்கள். ஈசாவிடம் செல்லுவார்கள், ஈசா மறுத்து விடுவார், என்னால் முடியாது, முஹம்மதிடம் செல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபாஅகிர்ரு சாஜிதா, நான் சுஜூதிலே விழுந்து விடுவேன், எனது இறைவனை நான் புகழ்வேன். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த உலகத்தில் நான் அறிய மாட்டேன். புகழ்ந்து கொண்டே இருப்பேன், புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அழுது கொண்டே இருப்பேன். அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் தான் இறைவன் தனது கோபத்தை மாற்றிக்கொண்டு தனது நபியை பார்த்து சொல்லுவான், முஹம்மதே, இர்ஃபா ராஸக சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே, உமது தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். சிபாரிசை ஆரம்பியுங்கள், அந்த சிபாரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பின்புதான் ஹிசாபே அங்கே. நபியினுடைய சிபாரிசு இல்லாமல் ஹிசாபை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஸஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். மஹ்ஷருடைய பாடத்தை எடுத்து படித்து பாருங்கள், என்ன சொல்றாங்க? சிபாரிசு இல்லாமல் நேரா போகணும். என்ன சிபாரிசு? சிபாரிசிற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? எந்த ஒன்றையும் விளங்கிக் கொள்ளாமல் தான் தோண்டித்தனமாக ஹதீசுகளை மறுக்கக்கூடிய இந்த போக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையில் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து ஒருவரை வெளியேற்றி விடலாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் இருக்கின்றது முஸ்தத்ரக்குல் ஹாகிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஒன்றாவது வால்யூம்ல 12வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல மேல படித்தோம் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள்? ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஏங்க, ஏங்க ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்தாங்க? இந்த உம்மத்தின் மேலுள்ள கருணை. இந்த உம்மத்துல பாதி பேர் சொர்க்கத்துக்கு போகலாம், ஷஃபாஅத் ஒரு பக்கம், பாதி பேர் என்று சொன்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி முடிஞ்சிச்சு. அடுத்து மற்ற உள்ளவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப கேள்விக்குறியா போயிடும். ஷஃபாஅத் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கெஞ்சலாம், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கெஞ்சலாம். யா அல்லாஹ் எனது உம்மத்துக்கு கொடு, யா அல்லாஹ் எனது உம்மத்துக்கு கொடு கொடு என்பதாக அதனுடைய வாசல் திறந்திருக்கிறது. அன்லிமிட்டட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ இந்த உலகத்துல தான் இந்த உம்மத்துக்காக கஷ்டப்பட்டாங்க, நாளைக்கு மறுமையில போய் முதல்ல சொர்க்கத்துல போய் சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிப்பது தானே தேட்டம். அந்த தேட்டமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தின் மீதுள்ள கருணை, இந்த உம்மத்தின் மீது உண்டான பாசம், அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு முன்பதாக எனது உம்மத்துடைய நிலைமையை பற்றி எனது ரப்பிடத்திலே கெஞ்சாமல் நான் அங்கே செல்ல மாட்டேன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசத்தை, அந்த அன்பை, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருணையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதே போல இன்னொரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெரிய தலைவர்களுடைய கூட்டம் வருகிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸிலையும் சம்பவத்திலும் எத்தனை ஆயிரம் படிப்பினைகளையும் பாடங்களையும் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. அந்த தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு வெளியில தங்களுடைய வாகனங்களை கட்டி போட்டு விட்டு உள்ளார போறாங்க. அவங்களுடைய அந்த பயான், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், நாங்க அந்த பள்ளிக்குள்ளார போகும் பொழுது இந்த உலகத்திலேயே எங்களுக்கு வெறுப்பான ஆள் ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அந்த பள்ளிக்குள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர் தான். யார் பத்திங்களா? சரி, உள்ளார போனாங்க. அந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பாளர் அப்துல் ரஹ்மான் பின் அபி அகீம் அந்த கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய தோழர்கள் ஒருத்தர் அவர் சொல்றாங்க, சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி கடைசி நிலைமையும் சொல்லிடுறாங்க. உள்ளார போகும் பொழுது எங்களுக்கு எப்படி இருந்தது மனநிலை? இவரை விட ஒரு வெறுப்பாளர், எங்களது கோபத்திற்கு உரியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று அவரை அவரிடத்தில் உட்கார்ந்து அங்கிருந்து வெளியேறுகிறோம். எங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இந்த உலகத்திலே இவரை விட நேசத்திற்குரியவர் எங்களிடத்தில் வேறு யாரும் கிடையாது, இவரை விட எங்களுக்கு பிரியமானவர் இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாது. அந்த கொஞ்ச நேரத்தில் எப்படிங்க மாத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன ஏதாவது வசீகரம் பண்ணாங்களா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அவர்களுடைய குணம், அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய அந்த பழக்கம் பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு பின்னாடி அப்ப அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் கேட்கிறார், ஏன் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பள்ளிவாசல பாக்குறாங்க, இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள், அவங்களுடைய உடைய பாக்குறாங்க, அவங்களுடைய அந்த ஹாலத்துகளை பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, நீங்க அல்லாஹுவிடத்திலே சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்தது போன்ற ஆட்சியை கேட்கலாம் அல்லவா? வாழ்க்கை அவ்வளவு எளிமையான வாழ்க்கை. அதை பார்த்துட்டு அந்த கூட்டத்தாரர்கள் ரொம்ப பரிதாபப்பட்டு கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, சுலைமானுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஆட்சியை நீங்களும் கேட்கலாம் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் கேட்டால் அல்லாஹ் மறுக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு இஷ்டம் கொடுத்தான், இந்த உஹது மலையை தங்கமாக மாற்றி தரட்டுமா என்று. இல்லை இறைவனே, ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன், நான் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு அடுத்த நாள் உணவு கொடு, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதே நிலைமையில் தான் ரசூலுல்லாஹுடைய உயிர் பிரிந்தது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், இதெல்லாம் நம்ம படித்து பாடம் பெற வேண்டிய ஹதீஸுகள் அன்பிற்குரியவர்களே. அன்னை ஆயிஷா சொல்கின்றார்கள், ரஐனல் ஹிலால் ثم راينا الهلال ثم راينا الهلال فما وقدت في بيوتنا نار பெரிய பாத்தோம் மூன்று முறை எத்தனை மாதங்கள்? மூன்று முறை பெரிய பார்த்தா எத்தனை மாதங்கள்? ரெண்டு மாசம் முழுமையா 60 நாள் ஆயிருச்சு. அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், நபியினுடைய மனைவிமார்கள் யாருடைய வீட்டிலும் சமையல் நடக்கவில்லை, அடுப்பு எரிக்கப்படவில்லை. அவங்களுடைய சகோதரி மகன் கேட்கிறாங்க, அண்ணையே 2 மாதங்கள் சமையல் நடக்கவில்லையா, எப்படி வாழ்ந்தீர்கள்? சொல்றாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா, தண்ணி பேரிச்சம்பழம் என்ன சாப்பிட்டோம், தண்ணி பேரிச்சம்பழம். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, நினைத்து பாருங்கள் நபியின் வாழ்க்கையை, நபியின் மனைவிகளின் வாழ்க்கையை, எப்படிப்பட்ட கஷ்டங்களை தாங்கிக் கொண்டார்கள். இதே சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவிடத்தில் அனுப்புகின்றார்கள். ஆயிஷா, அல்லாஹ்வின் விருந்தாளியை கவனிப்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து பதில் வருகிறது, வல்லதி பஅஸக பில் ஹக்கி மா இந்தனா இல்லா மாஉன், உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது சத்தியமாக நபியே, தண்ணீரை தவிர நமது வீட்டில் வேறென்ன இருக்கிறது? அடுத்து ஹப்சாவிடத்தில் அனுப்புகிறார்கள், உம்மு ஸலமா, ஸைனப் பின்த் ஜஹஷ், சௌதா, மைமூனா, ஒன்பது மனைவிகளிடத்திலும் அனுப்புகிறார்கள். ஒன்பது மனைவிகளிடத்திலிருந்தும் ஒரே பதில், அல்லாஹ்வின் தூதரே, தண்ணீரை தவிர வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. யாருடைய வீடுங்க அது? யாருடைய வீடு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை கருணையை நினைத்து பாருங்கள், இவ்வளவு கொடுக்கப்பட்டும் நன்றி கெட்டத்தனமாக மக்கள் இருக்கிறார்களே. அல்லாஹு அக்பர், நாளை மறுமையில என்ன பதில் சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹாலத்தை பார்த்த உடனே கேக்குறாங்க, நீங்க துவா செய்யலாம் அல்லவா, சுலைமானுக்கு கிடைத்த ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபல்லஹிக்க சிரித்தார்கள். ثم قال فلعل لصاحبكم عند الله افضل من ملك سليمان ان شاء الله. உங்களது தோழருக்கு சுலைமானுக்கு கிடைத்த சுலைமானின் ஆட்சியை விட சிறந்த கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கலாம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்று சொல்லல, எப்படி சொல்றாங்க, எனக்கு என்று சொல்ல வேண்டியது உங்களின் தோழருக்கு. யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பணிவு பாருங்கள். அடுத்து சொல்லாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்பு எத்தனை இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினானோ எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்தான், ஒரு தாவா, ஒரு துஆ. நீங்க கேட்கலாம், அந்த துஆவை கொண்டு எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். சொல்லுகின்றார்கள் அவர்கள், சில இறை தூதர்கள் உலகத்தை கேட்டார்கள், அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, வமின்ஹும் மன் தஆ அலா கௌமிஹி, சில இறை தூதர்கள் சமுதாயத்தின் அட்டுழியத்தை தாங்க முடியாமல் அவர்களுக்கு எதிராக அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள், அந்த சமுதாயம் அதனால் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனா எனக்கும் அந்த துஆ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்து விட்டேன் அல்லாஹ்விடத்திலே, وَإِنَّ اللَّهَ أَعْطَانِي دَعْوَةً فَاخْتَبَأْتُهَا عِنْدَ رَبِّي شَفَاعَةً لِأُمَّتِي يَوْمَ الْقِيَامَةِ. அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த பிரார்த்தனையை, இறைவா நாளை மறுமையில் எனது உம்மத்துக்காக சிபாரிசாக நீ எனக்கு மாற்றிக் கொடு. என்ன கேக்குறாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், அந்த துஆவை எனது உம்மத்திற்கு நான் செய்யும் ஷஃபாஅத்தாக மாற்றிக் கொடு. சுப்ஹானல்லாஹ், தனக்காக கேட்கல, தனது குடும்பத்துக்காக கேட்கல, தனது மனைவி மக்களுக்காக கேட்கல, தனது பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கேட்கல, யாருக்காக கேட்கின்றார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கு நான் ஷிஃபாத் செய்ய வேண்டும், இந்த துஆவை அந்த ஷஃபாஅத்தாக நீ எனக்கு ஆக்கி கொடு. ஃபக்தபத்துஹா இந்த ரப்பி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா. இந்த ஹதீஸ் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், முஅஜ்ஜம் அத்தபரானில, அதே போல முஸ்னது பஸ்ஸாரில் இருக்குது. மிக சஹீஹான ஹதீஸுகள் ஒன்று. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த கருணை, அவர்களுடைய சுய தேவைகளை விட அவர்கள் தங்களுடைய இன்பத்திற்காக, தங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காக வாழ்வதை விட மிகைத்திருந்தது. தன்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தனக்கு கொடுத்த துஆவுடைய அந்த வாய்ப்பை இந்த உலகத்திலே பயன்படுத்தி இந்த உலக செல்வங்களில் எதையும் பெற்றுவிடாமல் அல்லது தனது சமுதாயத்திற்கு எதிராக துவா செய்து சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகாமல் நாளை மறுமையிலே எந்த நாளில் வெற்றி பெற்றவர் தான் உண்மையான வெற்றியாளரோ அந்த நாளுக்கு சிபாரிசுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக் கொண்டார்களே வைத்துக் கொண்டார்களே, அவர்களுடைய கருணையின் அளவை மதிப்பிடத்தான் முடியுமா? எப்படிப்பட்ட அன்பை, எப்படிப்பட்ட கருணையை இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் உள்ளத்திலே ஏங்கி இருந்தார்கள். இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இந்த உம்மத்துடைய சிரமம், இந்த உம்மத்துல யாருக்கு ஏற்பட்டாலும் சரி, அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடி துடித்து விடுவார்கள். பிறருடைய கஷ்டத்தை அவர் உணர்வது போன்று உணர்ந்தவர் தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்முடைய தேவை அந்த அளவுக்கு உணரவில்லை என்றாலும் அந்த துன்பப்படுபவருக்கு, அந்த சிரமப்படுபவருக்கு என்ன தேவை என்பதை புரிந்தாவது அதற்கு நாம் உதவி செய்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எவ்வளவோ உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே நன்மைகள் நிரப்பப்படும் போது நற்குணங்கள் நன்மையின் தட்டை கனமாக ஆக்குவது போன்று வேறெதுவும் இருக்காது மறுமையிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பார்கள். தெரியும், தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுவும் நபிமார்களுடைய தொழுகை என்றால் எவ்வளவு ஈடுபாடு அந்த தொழுகையிலே அவர்களுக்கு இருக்கும். அல்லாஹ்வுடைய புத்தகம் கிதாப் வஹி யாரின் மீது இறங்கியதோ அவர்கள் அந்த கிதாபை, அந்த திலாவத்தை செய்தால் எவ்வளவு பொருள் உணர்ந்து அல்லாஹ்வுடைய நினைவுடனே அதை ஓதுவார்கள். அந்த உச்ச நேரத்தில் கூட தனது உம்மத்துடைய நிலையை மறக்காதவர்கள் தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்குள் செல்லுகிறேன், நீண்ட வசனங்களை ஓதி தொழுகையை நீளமாக நீட்டி தொழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் சஃப்புக்கு பின்னால் இருந்து குழந்தை அழக்கூடிய சத்தத்தை நான் கேட்கிறேன். இந்த வார்த்தையை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை, எனது தொழுகையை விரைவாக நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? குழந்தையின் அழுகையால் தாய்க்கு ஏற்படக்கூடிய வலியின் கடினம் எனக்கு தெரியும். ஒரு குழந்தையின் அழுகையால் தாயினுடைய, தாய்க்கு ஏற்படக்கூடிய வஜித், அந்த வலி, ஷிண்டா, அந்த வலியினுடைய தாக்கம் கடுமை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரிந்த காரணத்தால் நான் எனது தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். எப்படிப்பட்ட உச்ச நிலை! ரஹ்மானை, அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான நிலை. அந்த நிலையிலே நாம் அல்லாஹுடைய நினைவிலே இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை எல்லாம் சாதாரணமாக மறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி உண்டான கவலை, இந்த உம்மத்துடைய சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அவர்களது இயற்கை பண்பு அந்த நேரத்தில் கூட உம்மத்தை விட்டு அவர்களை துண்டிக்க வைக்கவில்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் சர்வசாதாரணமா என்ன செஞ்சாங்க, தங்களது குடும்பத்தை கவனிப்பது இல்லை, தங்களது பிள்ளைகளை கவனிப்பது இல்லை, தங்களது வியாபாரங்களை, தொழில்துறைகளை, உற்றார் உறவினரை கவனிப்பது கிடையாது. இறை வழிபாடு நாங்கள் அதில் மூழ்கி போய்விட்டதால் குடும்பத்தை நாங்கள் மறந்து விட்டோம். யோசித்து பாருங்கள், இவர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்லுவார்கள்? அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் சமநிலையை பேணக்கூடிய மார்க்கம், துறவரம் இந்த மார்க்கத்திலே கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹக்கு என்று கூறி அடியார்களுடைய ஹக்கை பாழ்படுத்துவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அபூதர் ரிஃபாரி, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேருடைய சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அபூதர் வர்றாங்க, அபூதர் அபூதர்தா சல்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அபுதர்தாவுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா உம்மு தர்தா ரொம்ப அலங்கோலமா இருக்கிறான். என்னங்க இப்படி இருக்கிறீங்க? ஆமா, உங்க தோழருக்கு என்ன தேவை இருக்குது இந்த துன்யால? அவர் என்னைக்கு என்ன ஏறிட்டு பார்த்தார் கேக்குறாங்க. அப்படியா, சரி. மதியான நேரத்தில் அபுதர்தா வெளியே போனவர் வர்றாங்க. வந்தா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. சல்மான் சாப்பிட உட்கார்றாங்க. அபுதர்தா சொல்றாங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. சல்மான் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ சாப்பிடாதவரை நான் சாப்பிட மாட்டேன். நஃபில் நோன்பு விட்டுட்டு சாப்பிடுறாங்க. அடுத்து இரவுல சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போனா சல்மான் படுக்கிறாங்க. அபுதர்தா எந்திரிச்சு தண்ணீர் கட்ட ஆரம்பிச்சிட்டு சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. முடியாது, நீ தொழக்கூடாது, படு, தூங்கு. கொஞ்ச நேரம் படுத்தாங்க. திரும்ப எந்திரிச்சு சல்மான், அபுதர்தா திரும்ப தொழ போறாங்க. தூங்கலையா, இன்னும் ஒழு போகல. திரும்ப தக்பீர் கட்ட போறாங்க. சல்மான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், அபுதர்தா இன்னைக்கு என்ன செய்யறான்னு பாத்துருவோம் சொல்லி பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. இப்படி ஆய் ஆய் பிடிச்சு கடைசியில மூன்று இரவனுடைய கடைசி பகுதி மீதம் இருக்கும் பொழுது, இப்ப எந்திரிங்க, இப்ப எந்திரிங்க, தொழுவோம் என்று சொல்லி இருவரும் சென்று ஒழு செய்து தொழுகிறார்கள். காலையில பிரச்சனை எங்க வந்துருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாருக்கு வந்துருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சல்மான் உண்மை கூறினார், அபுதர்தா உனக்கு உம்மீது கடமை இருக்கிறது, உனது மனைவிக்கு உம்மீது கடமை இருக்கிறது, உனது கண்ணுக்கு உனது உடலுக்கு உன்மீது கடமை இருக்கிறது, உன்னை சந்திக்க வருபவர்களுக்கு உன்மீது கடமை இருக்கிறது. இதை நீங்க பேறினால்தான் நீங்கள் இந்த மார்க்கத்துடைய சமநிலையை அறிந்தவராவீர், பேணியவராவீர். ஒரு பக்கம் மேலையும் இன்னொரு பக்கம் கீழையும் இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல, அது எங்கேயாவது ஒரு வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது கருணை உள்ளவர்களாக இருந்திருந்தால், தொழுகையின் நிலையில் கூட, தொழுகையின் நிலையில் கூட இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டு அந்த தொழுகை துருக்கி கொண்டு உம்மத்துடைய தாய்க்கு இரக்கம் காட்டி அந்த தாயுடைய சிரமத்தை தணித்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளை கூறி இன்ஷா அல்லாஹ் இந்த உரை நாம் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து அடுத்து கேள்வி பதில்களை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை அன்பை பற்றி நாம் பேசி வந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கருணை அன்பு என்பது அவர்களது வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களிலும் விசாலமாக வியாபித்திருந்தது. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையில் சிறுவர்களுடனே அவர்கள் பழகிய அந்த பழக்கம், தான் ஒரு நபி, ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்துகள் அவர்களுக்கு இருந்தாலும் குழந்தைகளிடத்தில் கொஞ்சி விளையாடுவதை விட்டு அந்த அந்தஸ்துகள் அவர்களை தடுக்கவில்லை. அதை அவர்கள் தன்னுடைய ஸ்தானத்திற்கு ஒரு இலக்காகவோ அல்லது ஒரு தரக்குறைவாகவோ அவர்கள் கருதவில்லை. மாறாக இன்னும் எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதி செய்தார்கள் என்று சொன்னால், யார் இந்த இரக்க பண்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, குழந்தைகளுடன் கருணை காட்டவில்லையோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்கும் தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையை உறுதி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயலை பற்றி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி முத்தம் போடுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள். அங்கு அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குரைஷ் தமீம் கிளையைச் சேர்ந்த ஒரு பெரிய தலைவர், அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது ஒரு பிரச்சனையை பற்றியோ ஒரு பெரிய விஷயங்களை பற்றியோ பேசுவதற்காக தமீம் கிளையைச் சேர்ந்த தலைவர் வந்திருக்கிறார். அதாவது ஒரு சபை நடக்கிறது, ஒரு பெரிய தலைவர்களுடைய குழு, தலைவர்களுடைய மாநாடுன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹுடனே அந்த நேரத்தில் ஒரு பெரிய தலைவர், அந்த சமுதாயத்தினுடைய அரசர் என்ன செய்யறாங்க, குழந்தையை தூக்கி முத்தம் போடுறாங்க. எப்படி இருக்கும் சொல்லு பாருங்க, காட்சியை பாருங்க. அப்ப அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல, கேக்குறாங்க, குழந்தைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஏன்னா இவர் ஒரு தலைவர், இவர் சொல்றாரு எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், இதுல ஒருத்தரை கூட நான் இதுவரைக்கும் முத்தமிட்டது கிடையாது. தலைமைத்துவத்துக்கு நான் ஒரு பெரிய வீரன், நான் ஒரு பெரிய தகுதியில உள்ளவன் என்பதற்கு அது முரணத்திற்கு இலக்கு என்பதாக விளங்கி வச்சிருந்தான். இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளை அள்ளி கொஞ்சம் விளையாடுறது தகுதி இல்லாத ஒரு காரியம் என்று எண்ணி வச்சிருந்தாங்க. அவன் கருணையும் காட்டப்பட மாட்டான், அவனுக்கு கருணை கிடைக்காது. இதே சம்பவம் சஹிஹுல் புகாரியில இன்னொரு அறிவிப்பிலே வரும் பொழுது, ஒரு ஆராபி அவருடைய முன்னிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை முத்தமிடுகிறார்கள். அப்ப அந்த ஆராபி பார்த்துட்டு கேக்குறாரு, நாங்கள் எங்க ஊர்ல எங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கு முத்தமிட மாட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உனது உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணையை பிடுங்கி விட்டான் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அவ அம்லிக்கு லக இன்னஸ அல்லாஹு மின் கல்பிக்கர் ரஹ்மா, கருணையை அல்லாஹ் உனது உள்ளத்திலிருந்து பிடுங்கி எறிந்து விட்டால் நான் உனக்கு என்ன பலன் கொடுக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்கம், ஒரு மனிதனுடைய அந்த வெளிப்பாடு பாருங்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி அவர்கள் சுமந்திருந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய எல்லா பணிகளுக்கு இடையிலும் தன்னுடைய எல்லா சுமைகளுக்கு இடையிலும் குழந்தைகளின் மீது கருணை காட்டுவது, குழந்தைகளின் மீது தனது பாசத்தை வெளிப்படுத்துவது, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை. இப்ப தொழுகையுடைய சம்பவம் சொன்னோமா இல்லையா? இதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னொரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு பக்கம் தாய் குழந்தையை கொண்டு வந்து அந்த குழந்தை அழுதா தாய்க்கு கஷ்டம் என்று எண்ணி தொழுகையை சுருக்கி கொள்றாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இதே சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழ வைக்கிறாங்க, எங்களுக்கு தொழ வைக்கிறாங்க. எப்படி தொழுவிக்கிறாங்க? அவர்களுடைய புஜத்தில யாரை சுமந்திருக்கிறார்கள்? தன்னுடைய மகள் ஜைனபுடைய மகளை, உமாமா பின் தபிலாஸ். ஒரு இமாம், அல்லாஹ்வுடைய தூதர், முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்துகின்றார்கள். அந்த குழந்தை, நம்ம குழந்தை இப்ப செய்தீங்களா, வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது நம்மளை வெளியே போக கூடாம நானும் கூட வரேன்னு சொல்லி, இந்த சம்பவத்தை பார்த்தால் இதனுடைய பின்னணி விளங்கிக் கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லா போகும் பொழுது அந்த குழந்தை தூக்க சொல்லி ரசூலுல்லா தூக்கி கொண்டு வருகிறார்கள். காமத்துக்கு நேர் சொல்லப்பட்டு விடுகிறது தக்பீர். குழந்தை இறங்கல, வலுக்கட்டாயமா இறக்கி விட்டாங்களா? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தூக்கி கொண்டே தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். சரி, நிக்கும் போது தொழுதுறலாம், என்ன செய்யணும், ருக்கு சுஜூது செய்யணுமே. ருக்கு செய்யும் பொழுது தனக்கு பக்கத்திலேயே கீழே வைத்துக் கொள்கிறார்கள். அந்த குழந்தை அப்படியே நிற்கிறது. ருக்கு செய்யறாங்க, சுஜூது செய்யறாங்க, எந்திரிக்கும் பொழுது குழந்தையை தூக்கிக்கிட்டே எந்திரிச்சு திரும்ப வச்சுக்கிறாங்க. யா ரப்பல் ஆலமீன். இன்றைக்கு சில பேர் சொல்றாங்க, இதனால தொழுக பாத்திலா போயிடும் சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே பத்துவா யாருக்குங்க? உங்க பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல சஃப் இடைவெளியா விட்டுருப்பாங்க. அந்த சஃப்பை சரி பண்றதுக்காக நெருங்கி வந்தா தொழுக பாத்திலா போச்சுன்னு பத்துவா. முன்னாடி சஃப்ல ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒழுங்கு போயிருச்சு, வெளியே போயிட்டாரு, அல்லது நெருங்கி நின்னாங்க, ஒரு ஆள் நிக்கிறதுக்கு இடைவெளி ஆயிருச்சு, பின்னாடி சஃப்ல இருப்பாங்க, முன்னாடி வரவே மாட்டாங்க. கேட்டா சஃப் தொழுகையில் நடந்தா தொழுக பாத்திராயிருச்சுன்னு சொல்லிட்டு. எந்த மதுஹபு? ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹபை விட மேல ஒரு மதுஹபு இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸல ஸஃப வஸலஹுல்லாஹ், ஸஃப்பை யார் சேர்க்கிறானோ அல்லாஹ் அவரை சேர்த்துக் கொள்கிறான். வமன் கதஅ ஸஃப கதஅஹுல்லாஹ், யார் ஸஃப்பை பிரித்து விடுகிறானோ, துண்டித்து விடுகிறானோ, அல்லாஹ் அவனை துண்டித்து விடுவான். சுத்துல் கலல், இடைவெளிகளை நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நடந்திருக்கிறார்கள், நடக்க வைத்திருக்கிறார்கள் சப்பை சரி செய்வதற்காக. புகாரி எடுத்து படிச்சு பாருங்க. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில அவங்களோட உட்கார்ந்து இருக்காங்க. இரவுல ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிப்பாங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் எந்திரிச்ச உடனே ஒன்னு ஒழுசு, முதல்ல இஸ்திஞ்சாவுக்கு தண்ணி கொண்டு போறாங்க, அப்புறம் இஸ்திஞ்சா முடிச்சுட்டு வந்தவொடனே ஒழுசுறதுக்கு தண்ணியை கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தக்பீர் கட்டிட்டாங்க, அவசர அவசரமா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ஒழுசுட்டு அவர் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. நிக்கும் போது என்ன நின்றுட்டாரு, இடது பக்கமா நின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, காதை பிடிச்சு அப்படியே சுத்தி கொண்டு வந்து இப்படி நிக்க வச்சாங்க. எங்க தொழுக பாத்திராச்சா? கற்றுக் கொடுப்பதற்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை தானே. அல்லாஹு கைர் குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்களுடைய மனம் பாதிக்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, சர்வ சாதாரணமா குழந்தைகளுடைய மனதை புண்படுத்தி விடுகிறார்கள். அந்த உணர்வே இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய மன வளர்ச்சியை, அவர்களுடைய அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று தாய் தந்தையின் பிரியம் இறக்கும் பாசத்தை விட வேறொன்றும் இருக்க முடியாது. சமீபத்தில் மேலை நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு, அதுக்கு எத்தனை கோடி டாலர்களை அந்த அறிவாளிகள் செலவழித்தார்களோ இல்லையோ, எதற்கு என்ன ஆய்வு, ஏன் தங்களுடைய நாடுகளில் கிரிமினல்கள் அதிகமாக கொண்டே செல்கிறார்கள், அதுக்கு ஒரு ஆய்வு. அதுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்கள் செலவு செஞ்சு பல டாக்டர்கள் போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு கடைசியில எடுத்த ஒரு முடிவு என்னடான்னு பார்த்தா, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நமக்கு அந்த மதிப்பு தான் தெரியல, ஹதீசுடைய மதிப்பு, ஹதீஸ் நூல்களுடைய மதிப்பு நமக்கு தெரியல. என்ன ரிசல்ட் எடுத்தாங்க, கிரிமினல்கள் அதிகமாகுவதற்கு காரணம் அவர்கள் சிறுபிராயத்திலே பெற்றோர்களால் இரக்கம் காட்டப்படாமல், கருணை காட்டப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதுதான் அவர்கள் கிரிமினல்களாக மாறியதற்கு காரணம். இதாங்க ரிப்போர்ட் கடைசியா அல் ஜஸீரா டிவியில வந்துச்சு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஈஸியா இதை ஒரு மார்க்கமாக, இதை ஒரு வழியாக, இதை ஒரு இயற்கையாக, இதை ஒரு பண்பாக நமக்கு சொல்லி சென்று விட்டார்கள். தொழுகையில் நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு ஷத்தாத் தன்னுடைய தந்தை ஷத்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா அறிவிக்கிறார். ஒரு நாள் தொழுகைக்கு வந்தாங்க, லோஹர் தொழுகையோ அஸ்ர தொழுகையோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை தூக்கி வச்சிருந்தாங்க. இவங்க தூரத்தில் இருந்ததுனால தெரியல அது ஹசனா அது ஹுசைனான்னு சொல்லி, ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் சேமா தான் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டாங்க, தக்பீர் கட்டி தூக்கி வச்சு தொழுகிறாங்க. அடுத்த ருக்கு சுஜூத் போகும்போது இறக்குறாங்க. இப்படி இறக்கி வச்ச உடனே சில பிள்ளைகள் செய்வார்களா இல்லையா, ஆஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போன உடனே அழகான வாகனம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி குழந்தை என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. என்ன செய்யறது, எப்படிப்பட்ட நபி பாருங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க, மட்டும் ஒண்ணுமே புரியல. வளமைக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ்வுடைய சஜ்தா இருக்கிறது என்று எண்ணி எந்திரிச்சு பார்த்துரும். ஒருவேளை ரசூலா எந்திரிச்சு தக்பீர் சத்த நமக்கு கேட்கலையா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு பார்த்தா அங்க ஆள் சவாரி செஞ்சுட்டு இருக்கிறார். ரசூலா சுஜூதுல இருக்கிறாங்க. ஃபைத ஸபியு அலா ஜஹ்ரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ ஸாஜிதுன். உடனே ஆஹா அஸ்தக்ஃபிருல்லாஹ், இமாம் முந்திட்டோமே, ஃபரஃபத்து ஃபி சுஜூதி ஃபரஜஅது ஃபி சுஜூதி, உடனே சுஜூது வந்துட்டாங்க. இப்படி தொழுகையில நீண்ட நேரம் ஆனதுக்கு பின்னாடி இதே நிலைமையில தொழுக முடியுது. கடைசியில தொழுக முடிச்சோன்னு மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீண்ட சஜிதா செஞ்சீங்களே, இப்படிப்பட்ட சஜிதாவை இதுவரை செய்ததில்லையே நீங்கள், என்ன காரணம், ஏதாவது வஹி இறங்கி கொண்டிருந்தது அல்லாஹ்வின் தூதரே, ஏதாவது வஹி இறங்கி கொண்டிருந்தது அல்லாஹ்வின் தூதரே, அல்லது ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் பயமா பயந்து சிந்தித்து விட்டீர்களா, அவ் ஹதஸ அம்ருன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, தோழர்களே அது எதுவுமே நடக்கல, நடந்தது என்ன தெரியுமா, என்னுடைய பேரன் எனது முதுகின் மீது சவாரி செய்து கொண்டிருந்தான், அவன் ஆசை திருப்தி அடையும் வரை, அவன் முழுமையாக திருப்தி அடையும் வரை அவனை அவசரப்படுத்தினா கீழே இறக்கிட கூடாது என்பதற்காகவே சுஜூதில் நீண்ட நேரம் இருந்தேன். எப்படிப்பட்ட ஈடுபாடு பாருங்க, இது எதை காட்டுகின்றது? எப்படிப்பட்ட இரக்கத்தை அவர்கள் சுமந்திருந்தார்கள்? இந்த இரக்கம் இருக்கிறதே அன்பிற்குரியவர்களே, இதற்கு முன்பு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினேன் பாருங்கள். மக்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு? எல்லா படைப்பினங்களுக்கும் ரசூலுடைய கருணை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சம்பவம், யார் அறிவிக்கிறாங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு, அலியினுடைய அண்ணனுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் சுனன் அபூ தாவூதுல வருது. ரெண்டு பேரும் போறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்குள்ளார போறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது ரசூல் அவர் தோட்டத்துக்குள்ளார போறாங்க. அப்ப அப்துல்லாஹி இப்னு ஜாஃபரும் தோட்டத்துக்குள்ளார போறாங்க. அந்த இடத்திலே ஃபஇதா ஃபீஹி ஜமலுன் فلما راى النبي صلى الله عليه وسلم حن وذرفت عيناه அங்கே ஒரு ஒட்டகம், ஆண் ஒட்டகம் ஜமல், ரசூலுல்லாஹி பார்த்தவுடன் ஹன், தனது பிரியத்தை ரசூலின் மீது வெளிப்படுத்தியது. எப்படிப்பட்ட நபிங்க! ஒரு ஒட்டகம் ஹன்ன, ஹன்ன என்று சொன்னால் கருணையை வெளிப்படுத்துவது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வஹனானம் மில்லதுன்னா வஸகாதம் வகான தக்கியா, சூரா மரியம்ல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது யஹ்யா தனது தந்தை ஜக்கரியாவின் மீது கருணை உள்ளவராக இருந்தார். ஹனான், ஹன்னான், அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹ்விடத்தில் கருணையை வெளிப்படுத்துகின்றது. அல்லாஹ், நேரம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, மிருகங்கள், கால்நடைகள் ரசூலுல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு ரசூலுல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணித்ததை மட்டுமே சொல்வதாக இருந்தால் அதற்கே பல நாட்கள் தேவை. படிச்சு பார்த்திருக்கிறீங்களா ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சம்பவத்தை? இறுதி ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை கொண்டு வருகிறார்கள் குர்பானி கொடுப்பதற்காக. எத்தனை ஒட்டகங்களை? 100 ஒட்டகங்களை, பிறை 10. கல்லெறிந்து விட்டார்கள், குர்பானி கொடுக்க வேண்டும், ஒட்டகங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அந்த ஒட்டகங்களுடைய நிலைமையை பற்றி படித்து பார்த்தீர்களா? ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே கூர்மையான கத்தி இருக்கிறது. கத்தியை பார்த்தால் ஒட்டகங்களுடைய தன்மை என்ன, மிருகங்களுடைய தன்மை என்ன, என்ன செய்யும்? தப்பிப்பதற்காக மிரளும், இருக்கும் பொழுது வராது குர்பானி கொடுப்பதற்கு, நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த ஹபீபினுடைய கையால் நாங்கள் குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஒட்டகங்கள் ஒவ்வொன்றும் யார் முந்தி சென்று ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் அறுபடுவது? யார் முந்தி சென்று ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் அறுபடுவது என்று போட்டி போட்டுக் கொண்டனர். அந்த ஒட்டகம் விளங்கி வைத்திருக்கிறது ரசூலுடைய அருமை, அருமையை. அந்த ஒட்டகம் விளங்கி வைத்திருக்கிறது இந்த ரசூலை நேசிப்பதால் கிடைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் அன்பை, அந்த கருணையை. அதனாலதான் போட்டி போட்டு வந்துச்சு. 62 ஒட்டகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தால் அறுக்கின்றார்கள். ஒவ்வொரு ஒட்டகமும் முந்துகிறது இன்னொரு ஒட்டகத்தை விட, நான் முந்தி வருவேன், நான் முந்தி வருவேன் என்பதாக. கடைசியாக மிச்சம் உள்ளதை அலி ரழியல்லாஹு அன்ஹு அறுக்கின்றார்கள். இந்த ஒட்டக ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே தனது பாசத்தை வெளிப்படுத்தி கண்ணீரை சிந்துகிறது. ஸரஃபத் ஐனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தன்னுடன் அணைத்துக் கொண்டு அதனுடைய தாடையை தடவி கொடுக்கின்றார்கள். தடவி கொடுத்துட்டு கேக்குறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகம் ஏன் அழுகிறது, தன்னிடத்தில் ஏன் வந்தது என்பதாக கேக்குறாங்க. லிமன் ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகம் யாருக்கு சொந்தமானது? அப்ப அங்க இருந்து அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அன்சாரிக்கு சொந்தமானது. அவர் ஒரு அல்லாஹ்வின் தூதரே, ஆமா, ஏன் ஒட்டகம் தான்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியாரே, அல்லாஹ் உனக்கு சொந்தமாக்கி கொடுத்த இந்த வாகனத்தில், இந்த கால்நடையில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ள மாட்டாயா? இந்த வாகனம் என்னிடத்திலே முறையிடுகிறது, இந்த கால்நடை என்னிடத்திலே முறையிடுகிறது, நீ அதை பட்டினி போடுகிறாய், ஆனால் அதை கொண்டு கடினமான வேலையை வாங்குகிறாய் என்று. யா ரப்பல் ஆலமீன். எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்க,
ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் ரசூலுல்லாஹ் அழகிய தீர்ப்பை சொல்லுவார்கள், வழிகாட்டுவார்கள் என்று ஒட்டகம் கூட விளங்கி வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் அவிடத்திலே தீர்ப்பு தேடி வருகிறது. ஆனால் மக்கள் சொல்லுகிறார்கள் ஹதீஸை பின்பற்றினால் குழப்பம் ஏற்பட்டு விடும் என்று. ஒரு கால்நடை ஒட்டகம் கூட ரசூலுல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும், தனது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நம்பி வைத்திருக்கிறது. மக்கள் சொல்லுகின்றார்கள் ஹதீஸை பேசினால் குழப்பம் வந்துவிடும், ஹதீஸின்படி அமல் நடந்தால் சட்டங்கள் சிரமமாகிவிடும் என்பதாக. யார் இந்த சிறந்தவங்க? அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா ஒரு கூட்டத்தை பார்த்து, பல்ஹும் அதல், கால்நடையை விட கேவலமானவர்கள் என்று. காதிருக்கும் கேட்க மாட்டார்கள், கண்ணிருக்கும் பார்க்க மாட்டார்கள், கையிருக்கும் பிடிக்க மாட்டார்கள், உள்ளங்களிருக்கும் சிந்திக்க மாட்டார்கள் என்று. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் இந்த ஹதீஸை புறக்கணித்து விட்டு ஹதீஸினுடைய உண்மை நிலையை அறியாமல் தங்களது வாழ்க்கையிலே சீர்குலைந்து சின்னாபின்னமாகி முரண்பட்ட வழிகளிலே தங்களை அறக்கடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு நாம் பெறக்கூடிய அந்த படிப்பு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பு என்பது மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டு மிருகங்களின் மீதும் கால்நடைகளின் மீதும் இருந்தது. யாருக்கு கேட்க போறா? ஒரு ஒட்டகத்தை எப்படி வேலை வாங்கினாலும் அந்த ஒட்டகம் முறையிட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதியை எப்படி சொன்னார்கள்? நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ள மாட்டாயா இந்த ஒட்டகத்தின் விஷயத்திலே, இந்த கால்நடையின் விஷயத்திலே? அல்லாஹ் உனக்கு இதை சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறானே, இதனுடைய ஹக்கை நீ நிறைவேற்றுவது அல்லாஹ்வை பயப்படுவது, இதனுடைய ஹக்கை நீ நிறைவேற்றாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தை செய்யக்கூடிய மோசடி. இந்த கொண்டு போய் நிறுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான உதாரணங்களை, வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். எந்த அளவிற்கு கருணையை சுமந்தவர்களாக, இந்த கருணை ஈமானுடைய அடிப்படை பண்பு என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், நமது குடும்பத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும். யாரிடத்திலாவது கடினத்தை பார்க்கும் பொழுது, இந்த அழகிய பண்புக்கு மாற்றமாக முரட்டுத்தனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய உள்ளத்திலே இந்த அன்பிற்கு பதிலாக வேறு விதமான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, அழகிய உபதேசங்களை கொண்டு நம்முடைய அழகிய செயல்பாடுகளை கொண்டு அவர்களை இந்த பண்பின் பக்கம் மாற்ற வேண்டும். இந்த கருணை எந்த சமுதாயத்தில் இருக்குமோ அது அல்லாஹுவால் புகழப்பட்ட சமுதாயம். அல்லாஹ் சொல்லுகின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய குணமே என்ன? தங்களுக்கு மத்தியில் கருணையாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். இது எப்ப? ஜமாத்தா இருக்கும்போது. எப்ப பிரிகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய பண்பு எப்படி மாறிவிடும்? தங்களுக்குள் சண்டை செய்வார்கள், மாற்றார்களை நெருக்கிக் கொள்வார்கள். ஹாரிஜியாக்கள் முஹ்தஜிராக்கள் இருந்து தன்மை, ஹாரிஜியாக்கள் முஹ்தஜிராக்கள் காஃபிர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள், முஸ்லிம்களை வெட்டினார்கள், சண்டை செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை வர்ணித்தது போன்று நமக்கு மத்தியிலே பாசம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, கருணை நிறைந்த நபியின் வழிமுறையை பின்பற்றியவர்களாக ஆகி அருள்வானாக. இன்னைக்கு காலையில இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவிகள் பிள்ளைகள், இது சம்பந்தமா நம்ம பேசணும்னு நினைச்சிருந்தோம். ஆனால் நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால சில காரணங்களை நாம் கூறி உங்களுக்கு சொன்னோம். பெண்களுடைய விஷயத்தை நாம் முன்னுரிமை கொடுத்து பேசுகிறோம் என்று அதற்கு சில காரணங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து உங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம். ஏன் பெண்களை பற்றி நாம் இந்த இடத்துல முற்படுத்தி பேசுகிறோம் என்று. அப்ப அந்த மாதிரி பேசும் பொழுது நம்முடைய சில சகோதரிகள் சில கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. அதாவது சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம என்னமோ ரொம்ப ஆண்களுக்கு, அதாவது பெண்கள் அதிகமா கடமை செய்யணும், ஆண்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை என்று நம்ம சொன்ன மாதிரி அவங்க விளங்கி இருக்கலாம். நான் இடையில உங்களுக்கு சொன்ன அப்படி கிடையாது, எந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு ஆண்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் நம்ம இன்ஷால்லா ஒரு நேரம் கிடைச்சா பாப்போம்னு சொல்லி தான் நம்ம சொன்னோம். அதனால யாரும் இப்படி விளங்கிட வேணாம். எப்போதுமே மார்க்கம் ஒரு பக்கம் தான் அறிவுரை செய்யுது, இன்னொரு பக்கத்தை மறந்துருக்குன்னு சொல்லி, அது மார்க்கம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்றையும் மறக்க மாட்டான். உமா கான ரப்புக நஸியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல. நமக்கு எல்லா நன்மைகளையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவரவருக்குண்டான வழிகாட்டல்களை அல்லாஹ் அவனுடைய புத்தகத்திலோ அல்லது அவனுடைய தூதரின் மூலமாக நமக்கு நிச்சயம் சொல்லி இருக்கின்றான். ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம் இன்ஷா. முதல்ல ஒரு சகோதரி கேட்கிறாங்க, தன் மனைவியிடம் எந்த நேரமும் அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நோகடிக்கும் கணவனிடம் மனைவி எவ்வாறு அன்பாக இருப்பாள்? அன்பிற்குரியவர்களே, இந்த கேள்வி ரொம்பவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு பெண் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவள் பட்ட வேதனையை வெளிப்படுத்தி கேட்கின்றாள் அந்த சகோதரி. இந்த இடத்துல நான் முதலாவதாக ஆண்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லிக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, இதே ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் உடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி பேருரை ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பேருரையிலே அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பிறகு சமுதாயத்துக்கு சொன்னார்கள், பெண்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுங்கள். ஒரு நீண்ட அறிவுரையை சொல்றாங்க. அந்த அறிவுரையை முடிக்கும் போது திரும்பவும் சொல்கின்றார்கள், மீண்டும் சொல்கின்றார்கள், பெண்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுங்கள், அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறும் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்க பாருங்க. அவர்கள் உங்களுக்கு அடிமைகள் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு உதவியாக உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியவர்கள் அவங்க. அதே போல இன்னொரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு வராங்க. அப்ப பார்த்தா கொஞ்சம் பெண்கள் வெளியேறி போறாங்க. அப்ப கேக்குறாங்க ஆயிஷா இடத்துல ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா என்ன செய்தி இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை முறையிட்டு வந்தார்கள், அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களை அடிப்பதாக சொன்னார்கள். என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உடனே மக்களை அழைத்தார்கள், மக்களை அழைப்பவர்களை அனுப்பினார்கள், எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி மின்பர்ல ஏறி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறங்கிட்டாங்க. لقد طاف بآل محمد صلى الله عليه وسلم نساء يسكون أزواجهن على أولئك ليسوا بخياركم. சஹீஹ் புகாரி அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்று எனது மனைவியிடத்திலே எனது குடும்பத்தார்களிடத்திலே சில பெண்கள் வந்து போனார்கள், தங்களுடைய கணவனை முறையிட்டார்கள். நான் சொல்லுகின்றேன், அவர்கள் உங்களில் சிறந்தவர் அல்ல. உங்களிலே சிறந்தவர் யார்? யார் தனது மனைவியுடன் அழகிய பண்புடனே நடந்து கொள்கிறாரோ அவர் உங்களிலே சிறந்தவர். ஆணாக இருப்பவர் அல்லாஹ் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், அவருக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், பலவீனமான படைப்பாகிய பெண்ணிடத்திலே தனது மனைவியிடத்திலே அன்பையும் பாசத்தையும் கருணையும் வெளிப்படுத்த வேண்டும். இது போன்ற ஒரு தீய குணங்களை அவர் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கெட்ட குணமுள்ள அல்லது ஒரு தவறான குணம், ஒரு கடினமான குணமுள்ள ஒரு ஆண் அமைந்து விட்டால் அதற்கு என்ன ஒரு அறிவுரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சம்பவம் இருக்குது. முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணின்னு சொல்லி ஒரு நூல் தர்ஜுமா செஞ்சிருக்கு, காலையில படிச்சு காட்டணும் இல்லையா? அதுல ரொம்ப அழகான நிறைய சம்பவங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண் வர்றாங்க. இவங்க யாருன்னு சொன்னா வாலிப பெண். இவருக்கு மனம் முடிச்சு வைக்கப்பட்டது யாருன்னு சொன்னா வயசான கிழவர். சரியா? ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போயிடுது. அந்த பிரச்சனைக்காண்டி வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றார்கள், பெண்ணே உனது கணவனார் விஷயத்தில் சபுராக நீ நடந்து கொள், பொறுமையாக நீ நடந்து கொள், அவர் வயசானவர், நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பு. ஏன்னா இஸ்லாம் எப்ப வந்துச்சு அவருக்கு? அவருடைய வயதான காலத்துல வந்துருச்சு. வாலிப காலத்துல வந்திருந்தா, சிறு பிராயத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தா
அது அவருடைய குணங்களை மாற்றி இருக்கலாம், அவருடைய பண்புகளை மாற்றி இருக்கலாம். இப்ப வயதானதுக்கு பின்னாடி அவரை முற்றிலும் மாற்றலாம் நினைச்சா அது முடியாத காரியம். நீ பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் நீ அவருடனே நடந்து கொள். அந்த பெண் அல்லாஹ்வின் தூதரே சரி அப்படியே செய்கிறேன் என்று கேட்டு போறாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆனா ஒரு கண்டிஷன், அந்த ஆணிடத்துல பெரும்பாவங்கள் குடிக்கிறது, மது அருந்துறது, சிகரெட்டு குடிக்கிறது, போதைப் பொருட்கள் அல்லது தொழுகையை விடுறது, நோம்பு வைக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் இல்லை என்று சொன்னால், குணத்தில முரட்டுத்தன்மை கடின சுபாவம் இருக்கு என்று சொன்னால், அந்த கடினத்தன்மையை ஒரு பெண் அனுசரித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான சமயத்தில் பெண்களுக்கு சொன்ன அறிவுரை. அடுத்து ஒரு சகோதரி கேட்கிறாங்க, கணவரை கேள்வி கேட்கலாமா? என்னை கேள்வி கேட்க கூடாது, எனக்கு பிடிக்காது என்று சொல்லும் போது எங்கு செல்கிறீர்கள் என்று எப்படித்தான் கேட்பது? அந்த வாழ்க்கையில் அவங்க படக்கூடிய அந்த சில சிரமங்களை தான் அவங்க கேட்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமா அன்பை கொண்டு தீர்க்க முயற்சி செஞ்சா நிச்சயமா தீர்த்திடலாம். ரெண்டு பேரும் ரெண்டு கோணத்துல நின்று கொண்டு தன்னுடைய பிரஸ்டீஜ், தன்னுடைய கண்ணியம் தான் என்பதாக போட்டி போட்டுக் கொண்டிருந்தா ரெண்டு பேரையும் சேர்க்கவே முடியாது. இது இப்படியே போய் போய் கடைசியில வேற மாதிரியான பிரச்சனைக்கு கொண்டு போயிடும். இப்ப முதல்ல இந்த மாதிரி உள்ளவங்க மனைவி தன்னிடத்துல கேள்வி கேட்க கூடாது என்று இவங்க சொல்லலாமா? அது மார்க்கப்படி சரியான சொன்ன தப்பு. அந்த மாதிரி ஒரு பெண்ணை அடக்குவதற்கு மார்க்க நமக்கு வழிகாட்டல. அவர்கள் நம்மை போன்ற படைப்பு, நமக்கு இருக்கக்கூடிய குணங்கள், நமக்கு இருக்கக்கூடிய வேட்கைகள், நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கும் இருக்கும். அவற்றை மதிப்பது நம்முடைய மார்க்க கடமை. அது அந்த மாதிரி நேரத்தில் கேட்காமலேயே இவர் சொல்லிட்டு போகணும், நான் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பயணம் போயிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க முன்னறிவிப்பு இல்லாம வீட்டுல போய் கதவை தட்டாதீங்கன்னு சொல்லி எதை சொல்லி எதை உணர்த்துது? அவர்களுடைய உணர்வு அங்கே பாதிக்க கூடாது. நீங்க லேட்டா வருவீங்க, நாளைக்கு வருவீங்க, நாளன்னைக்கு வருவீங்க என்று அவர்கள் சாதாரணமான உடையில இருக்கலாம், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கலாம், பெண்களுடைய பழக்கம். அந்த நேரத்தில் நீங்க போய் நீங்க எதிர்பார்த்தது அங்க இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களை நீங்க கடிந்து கொள்ளக்கூடாது, அவங்களிடத்துல சண்டை செஞ்சிடவும் செய்யக்கூடாது, இது மனஸ்தாபத்துக்கு காரணமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க இரவுல போய் முன்னறிவிப்பு இல்லாம கதவை தட்டாதீங்க. இப்ப இந்த அளவிற்கு பெண்ணுடைய உணர்வை மதித்திருக்கக்கூடிய மார்க்கம், ஒரு கணவர் அந்த பெண் உனக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கின்றால், உன்னுடைய நன்மை தீமைகளிலே பங்கு பெறுகிறார், உன்னுடைய கஷ்டங்களிலே துணை நிற்கிறார், அவங்க நீங்க போகும் பொழுது எங்க போறீங்கன்னு கேட்டா தப்புன்னு சொன்னா இது ஒரு பெரிய தப்பு. கேட்க கூடாதுன்னு சொன்னது இது ஒரு பெரிய தப்பு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படியும் அந்த கணவர் பிடிவாதமா இருக்கிறாரு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? சபர் தான் ஒரே வழி. வேற ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? மாத்தமா சொல்றது, நீங்க உதாரணத்துக்கு அவர் வந்து இப்ப வெளியே போறாருன்னு வச்சுக்கங்க, வேற ஒரு இடத்த சொல்லுங்க, நீங்க எங்க ஏதாச்சும் ஒரு தெரு பேரை சொல்லி தெற்கு தெருவா போறீங்க, போனீங்கன்னா இந்த சாமான வாங்கிட்டு வந்துருங்க, இல்லங்க நான் தெற்கு தெரு போலமா வடக்கு தெரு போறேன்னு சொல்லிடுவாரு, எங்க போறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒண்ணு மாற்றமா சொல்லும் பொழுது நான் அங்க போல நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லி அது யதார்த்தமா கேட்கணும். அப்பதான் இல்லன்னா சில பேர் என்ன இருக்கிறாங்க ரொம்ப விவரமான ஆளுங்க, நான் எங்க போறேனோ எனக்கு என்னவோ ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யதார்த்தமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொஞ்சம் முன்ன பின்ன வேற ஏதாவது பீடிகையை போட்டு அதெல்லாம் பெண்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது. அவங்க காரியம்னா அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு அந்த விஷயங்களை அந்த மன அந்த கணவனுடைய மனது நோவடியா நோகாம தன்னுடைய நோக்கமும் நிறைவேற மாதிரி அவங்க கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.